பிலிப்பியர்கள் நிருபம் முதலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 9-11 வசனங்கள். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் வசனங்கள் 9-11 வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் மிடலற்றலுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்பதை ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, மறுபடியும் சமோசத்தை வருகிறோம். கொடுத்திருக்கிறோம் உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் உயிர் உள்ளதாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ச்சியாக நீங்களோடு பேசி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை சிந்திக்கும் போதும் கூட பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீர் பேசுகிறீர் என்ற நோக்கத்தோடும் உட்கார்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் சிந்தித்து நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை உணர்த்தி நாங்கள் மனம் திரும்பி உடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் கிருபியும் இருக்கும் பாராட்டின் தொடர்ச்சியாக நீர் மட்டுமே மகிமைப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ச்சியாக நாம் பிலிப்பியர் நிருபத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி சந்தோஷமாக வாழ்வது, ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற காரியங்களின் அடிப்படையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது திருச்சபையானது அன்பை முறையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்தோம். 9 வசனத்துல பார்க்கும் பொழுது திருச்சபையானது அன்பை முறையாக சபையிலே வெளிப்படுத்த வேண்டும், விசுவாசிகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று பவுல் தொடர்ச்சியாக கற்றுத்தருகிறார் என்று சிந்தித்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏன் முறையாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும், எப்படி முறையாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று இரண்டு கேள்விகள் எழும்பியது. கடந்த வாரத்தில் சிந்திக்கும் போது எப்படி அன்பை முறையாக திருச்சபையிலே வெளிப்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது அதில் முதலாவது நம்முடைய அன்பானது வளர்கிறதா இருக்க வேண்டும். அந்த அன்பு நாம் சபையிலே வெளிப்படுத்தும் போது அந்த அன்பு வளர்கிறதா இருக்க வேண்டும். அந்த அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி நம் மீது அன்பு வைத்தாரோ அதே அன்பை நாம் சக விசுவாசிகளிடத்திலும் திருச்சபையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்தோம். அதன் பின்பாக பார்க்கும் பொழுது அந்த அன்பானது ஒரு குருட்டாட்டம் உள்ள அன்பாக அல்லாமல் அந்த அன்பு அறிவுபூர்வமானதா இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். அன்பானது எப்பயுமே அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். அந்த அறிவு தேவன் கொடுக்கும் இந்த வேதமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து நாம் அந்த அறிவை பெற்றுக்கிறோம், கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த அறிவை பெற்றுக் கொள்கிறோம் என்று சிந்தித்தோம். கடைசியாக அறிவுபூர்வமான அன்பும் கிறிஸ்துவினுடைய அன்பும் இணைந்து நாம் ஞானமாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும். முக்கியமான விஷயம் எப்படி முறைப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். அந்த அறிவை அறிவும் அன்பும் இணைந்து எப்படி செயல்பட வேண்டும் என்று கிறிஸ்து தாமே ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அதுக்கு குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே எப்படி அந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுதும் நாம் பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கும் பொழுதும் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கொடுத்து அந்த அன்பின் மூலமாக நம்மை எப்படி நம்ம இடத்தில் செயல்படுகிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். அதே அன்பை திருச்சபையில் விசுவாசிகள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையை பெற்றிருக்கிறோம். இங்கே குறிப்பாக பார்க்கும் பொழுது 9-11 வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தின் அடிப்படையில தான் மீதியுள்ள 3 அதிகாரங்களும் இருக்க போகிறது. முதலாவது அவர் திருச்சபை மக்கள் இடத்துல சொல்வதற்கு முன்பாக தான் என்ன பேச போகிறோமோ அதை ஜெபத்திலே கடவுளுக்கு முன்பாக வைக்கிறார். இப்ப பவுல் முதலாவது என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா ஒரு திருச்சபை விசுவாசிகள்கிட்ட பேசல, 3-11 வசனம் அவருடைய ஜெபமாக இருக்கிறது. அந்த ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருச்சபையில அவர் என்ன பேச போறாரோ, எதை அடிப்படையாக வைத்து பேச போகிறாரோ அதை முதலாவது தேவனுடைய சமூகத்தில் சொல்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதனுடைய குணாதிசயம், அவன் எப்பொழுதும் ஜெபிக்கும் தன்மையை உடைய மனிதன். இதை நம்ம 3 வசனத்துல சிந்திக்கும் போது பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிற மனிதன் அவன் ஜெபிக்கும் தன்மை உடையவன், அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சொல்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று பார்த்தோம். பின்பாக இன்றைய தினத்திலும் கூட 9-11 வசனங்களில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது அன்பை ஏன் திருச்சபையிலே வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பார்க்கவிருக்கிற தலைப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது, திருச்சபையானது இன்றைக்கு ஏன் அன்பை திருச்சபையிலே வெளிப்படுத்த வேண்டும்? முதல் 9 வசனத்தை பார்க்கும் போது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. டு டிசைன் வாட் இஸ் பெஸ்ட், அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நான் திருச்சபையில அன்பை வெளிப்படுத்த வேண்டும், ஏன் கிறிஸ்து காட்டின அன்பை நான் திருச்சபையில வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, உத்தமமானவைகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. சபையில் அன்பை முறையாக வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரியானவைகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. சரியானது எது என்பதை நான் பகுத்தறியத்தக்கதாக, எது சரியானது என்பதை நான் சோதித்து பார்க்கத்தக்கதாக நான் அன்பை திருச்சபையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். சரியானது எது என்பதை கண்டறிய சபை கண்டிப்பாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சரியானது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அன்பின் மூலமாக தான் வெளிப்படுகிறது. எது சரி, எது தவறு, எது உண்மையானது, எது உத்தமமானது என்பதை அன்பின் மூலமாக மட்டும்தான் நாம் வெளிப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்பு மட்டும்தான் மற்றவர்களுக்கு எது சிறந்தது, எது உண்மையானது என்பதை சோதிக்கும் குணத்தை உடையது. ஏன் அன்பு வந்து அன்பு இருக்கிற மனிதன் எது உத்தமமானது என்று பார்க்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, அன்புள்ள மனிதன் அந்த அன்பின் குணாதிசயம் எது உண்மையானது என்பதை சோதித்தறியும் குணாதிசயத்தை கொண்டதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல பவுல் சொல்றார், அது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக என்று சொல்லிட்டு, நீங்கள் அன்பிலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் பெறுங்கள் என்று சொல்கிறார். சிறந்தவைகள் எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்காது. ஏன் அவர் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, ஏன் உண்மையானதை நாம் தேட வேண்டும் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எல்லா உண்மையான காரியங்களும் எல்லா சிறந்த காரியங்களும் எப்பொழுதுமே வெளிப்படையாக இருப்பதில்லை. இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை போல போலியாக அநேகம் இருக்கிறது, உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது. இந்த மெய்யான அன்பானது அந்த உண்மையை தேடுகிற குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது. ஏன் திருச்சபையில அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த திருச்சபையில மெய்யான அன்பு இருந்தா இந்த திருச்சபையில உண்மை இருக்கும். இந்த திருச்சபையில மெய்யான அன்பு கிறிஸ்து பிரதிபலித்த அந்த அன்பு இருந்துச்சுன்னா இந்த திருச்சபையில உண்மை இருக்கும். ஏன்னா அன்பின் குணாதிசயமானது அது சிறந்தவைகளை உத்தமமானவைகளை தேடுகிறதாக இருக்கிறது. ஏன் பவுல் இந்த திருச்சபைக்கு சொல்றார், இந்த பிலிப்பியர் திருச்சபை அன்பு காட்டாம இருந்தாங்களா? அவருடைய ஊழியத்தில் அவர் மிகவும் நேசித்த ஒரு திருச்சபை பிலிப்பி திருச்சபை. அவருடைய எல்லா சூழலிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அந்த பிலிப்பி திருச்சபை. அவர் சிறையில் இருக்கும் போது உதவியாக இருந்தது. அவர் கொரிந்தியர் பட்டணத்துல அவர் ஊழியம் செய்யும் போது அப்பொழுதும் அவர்களுக்கு அங்க உதவியது அந்த கொரிந்து திருச்சபை. மக்கதோனியா தங்களுடைய இயலாத நிலையிலும் உதவினார்கள் என்று இந்த பிலிப்பி பட்டணத்து திருச்சபை பற்றி தொடர்ச்சியா அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லா நிருபத்திலும் போல இந்த நிருபத்துல பார்க்கும்போது இன்னும் அவர் மீது அதிக அன்புடையவர்களாய், இன்னும் நெருக்கமுடையவராய், ஒரு தனிப்பட்ட ஒரு கடிதம் எழுத போல இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அங்க அவர் அந்த உண்மையான அன்பை அவர் அங்க அனுபவித்து இருக்கிறார். அப்படி அனுபவித்து இருந்த போதிலும் கூட பவுல் அந்த திருச்சபைக்கு சொல்கிற ஒரு காரியம், உண்மையான அன்பு வெளிப்படும் பொழுது அந்த இடத்தில் உத்தமமானவைகளை நீங்கள் கண்டறிய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய அன்பு உண்மை உள்ளதாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்வு உண்மை உள்ளதாக இருக்கும். நம்மளுடைய அன்பு போலியானதாக இருந்தால் நம்மளுடைய வாழ்வும் போலியானதாக இருக்கும். இப்ப இது நம்மளுடைய லைஃப் செக். இப்ப எங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை செக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நான் மெய்யான முறையில இந்த திருச்சபையிலும் சரி, என்னுடைய குடும்பத்திலும் சரி, என்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி, அந்த மெய்யான அன்பை வெளிப்படுத்துகிறேனா? நான் மெய்யான அன்பை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தேன் என்றால், நான் உண்மையை விரும்பி உண்மையில் வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். அன்பினுடைய குணாதிசயம், அன்பு சிறந்தவைகளை எப்பொழுதும் அது தேடுகிறது குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது 9 வசனத்துல, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, மூல மொழியில பார்க்கும் போது உத்தமமானவைகளை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய இதே வார்த்தையை தான் 1 பேதுரு 1 திருப்பிக் கொள்ளும் பொழுது, 1 பேதுரு 7 வசனத்துல பார்க்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்படும் என்ற வார்த்தையை தான் இந்த இடத்துல 9 வசனத்துல ஒப்புக்கொள்ளத்தக்கதாக என்ற வார்த்தையாக இருக்கிறது. இப்ப உண்மையானது சோதிக்கப்பட வேண்டும். இப்ப பேதுரு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அழிந்து போகிற பொன்னானது அக்கியினாலே சோதிக்கப்படுகிறது போல சோதனை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இதே வார்த்தையை தான் இயேசு லூக்கா 14:19 இதே சோதனை சோதித்து என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அப்படின்னு பார்க்கும்போது உண்மை எது என்று சோதித்து பார்க்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிவது என்று பார்க்கும் பொழுது அது ஒரு இன்ஸ்டன்டான ஒரு விஷயம் கிடையாது, உடனே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்கிறது. இப்போ அழிந்து அக்கினி என்ன பொண்ணு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அக்னியில போட்டு அதை சோதிக்கிறார்கள். இது உண்மையானதா பொய்யானது அது போட்டவனே தெரியாது. இட் வில் டேக் டைம், அது நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அது தீனால் தீட்டப்பட்ட பின்பாக தான் அது என்ன செய்யப்படுது அப்படின்னா, இது பொன் என்று அது கருதப்படுகிறதாக இருக்கிறது. உண்மைய பகுத்தறியணும், ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் அது உடனடியாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல, அது ஒரு செயல்முறையாக இருக்கிறது, அது ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. அதோடைய முடிவு என்னவாக இருக்கு அப்படின்னா, இது உண்மையானதா போலியானதா என்பதை கண்டறிய உதவுகிறதாக இருக்குது. பகுத்தறிதல் என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது, அந்த அன்பு ஆனது அல்லது சொல்லப்பட்ட சத்தியமானது உண்மையானதா போலியானதா என்பதை கண்டறிய உதவுகிறதாக இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்றார் பவுல், இங்க என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தமமானவைகளை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். உத்தமமானவைகள் அப்படின்னு சொல்லும் போது அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, எது சரி எது தவறு என்று தீர்மானிக்க சொல்லவில்லை. பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, எது சரி எது உத்தமமானது என்று தீர்மானிக்க சொல்றாரு. சரி நன்மை தீமைய பகுத்தறிய பவுல் இங்க கற்றுத்தரவில்லை. திருச்சபை விசுவாசிகள் சரியான முறையில இதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எது சரி எது தவறு என்று சொல்லவில்லை, அதை நீங்க கண்டறிங்க அதை பகுத்தறியுங்க என்று சொல்லவில்லை. எது சரி, எதை நடப்பிக்க முடியும் என்று, எது உத்தமமானவைகள், எதை நான் செய்ய முடியும் என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனாலதான் பார்க்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் உத்தமமானவைகள் என்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த இடத்துல மனிதன் போற கடவுள் படைக்கும் போதே மனிதனை அவர் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மனிதனாக தான் படைச்சிருக்கிறார். மனிதனுடைய குணாதிசயத்துல எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியும் குணாதிசயத்தோட தான் படைச்சிருக்கிறார். அதனால பவுல் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் அன்பை கொண்ட ஒரு மனிதன், எது சரி எது தவறு என்று பகுத்தறியாமல், எது சரி எது உத்தமமானவைகள் என்று பகுத்தறியத்தக்கதாக அவர் சொல்றார். அதனாலதான் பிலிப்பியர் 4:8 பார்க்கும் பொழுது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அங்க சொல்ல எது சரியானதோ எது நன்மையானதோ என்று சொல்லவில்லை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்றார். பவுலுடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அன்பு வளர்ந்து அறிவிலும் உணர்விலும் பெருகி அதன் மூலமாக உத்தமமான வழியின் மூலமாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும், உத்தமமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கடைசியாக நம்ம போன வாரத்துல பார்க்கும் பொழுது, அன்பு எல்லா உணர்விலும் இருக்கும் பொழுது அது எப்படி அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று ஞானத்தை பெற்றிருக்கிறது என்று பார்க்கும். அந்த ஞானத்தை ஏன் நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி அந்த அறிவையும் ஞானத்தையும் இணைத்து திருச்சபையிலே அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரோமர் 2:18 பார்க்கலாம். ரோமர் 2:18 பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்று இன்னதென்று வகை அறிக்கிறாயே. இப்ப பவுல் அங்க ரோம திருச்சபைக்கு எழுதும் போது யூதர்களை பத்தி பேசுறார். யூதர்கள் எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியும் குணாதிசயத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி உபதேசிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது, எது நன்மை எது தீமை என்று அவர்கள் பகுத்தறிகிறார்கள், வகையறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில பகுத்தறிதல் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வழிகாட்டப்படுகிறது என்று பவுல் கூறுகிறார். இங்கே நன்மை எது தீமை எது, எல்லா சூழலும் எது சரியானது தீமையானது என்பதை தீர்மானிக்க யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் எல்லா யூதர்களுக்கும் ஏன் அவருடைய பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரத்தையும் ரொம்ப உயர்த்தி பிடிச்சிருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு காரணம் அது அவனுடைய பெருமை மட்டுமல்ல, அவர்களுடைய வழக்கத்திலே அவர்களுக்கு தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணத்தை போதித்து தன்னுடைய எல்லா சூழலிலும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ எதை அவனுடைய வாழ்க்கையில என்ன சூழல்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் சரி, அவனுடைய திங்கிங் எங்க போகும் அப்படின்னா, இப்ப இந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நடக்குது, ஒரு ஒரு காரியம் நடக்குதுன்னா அவனுடைய எண்ணம் அவனுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் போகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பவுலை பார்க்கலாம். பவுல்ல வந்து கடவுள் சந்திப்பதற்கு முன்பாக அவன் திருச்சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். துன்பப்படுத்துவது அவனுக்கு அநீதியாக தெரியல. அவன் என்ன சொல்றானா, நான் பரிசேயில பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஏன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நியாயப்பிரமாணத்தில் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இங்க இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தர் வந்துவிட்டு என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அவன் நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டபடியால் யெகோவாவை விட்டு வேறு எந்த ஒரு மனிதனையும் நான் வணங்க முடியாது என்று அவன் நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டபடியால் அவன் வெறி கொண்டு திருச்சபையை உபத்திரவப்படுத்தினான் என்று பார்க்கும். இதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அதனாலதான் பவுல் தைரியமாக சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ அங்க அவனுடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில எப்படி அவர் பகுத்தறிகிறார் என்று பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வை இவர் பார்த்திருக்க கூடும், அவருடைய சிலுவை மரணத்தை கேள்விப்பட்டிருக்க கூடும், அவருடைய சீஷர்களுடைய உபதேசத்தை கேட்டிருக்கிறார். இப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு? இவருடைய எண்ணம் எல்லாம் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லவில்லையே, நியாயப்பிரமாணம் யெகோவாவை மட்டும், என்னுடைய தேவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இவர்கள் யார் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிப்பதற்கு, இவர்கள் யார் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிப்பதற்கு என்ற அந்த அடிப்படையிலே அவர் அந்த தன்னுடைய செயலை செய்கிறார் என்று பார்ப்போம். அதனாலதான் சொல்றார், அவர் நியாயப்பிரமாணத்தினால் அவர் குற்றம் சாட்டப்படாதவர். அப்பொழுதுதான் அவர் கிறிஸ்துவை அவர் சந்திக்க போது அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பாக மட்டுப்பட்டதாகிவிட்டது. கிறிஸ்துவை பார்த்தவுடனே அவருடைய அன்பு அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டவுடனே அவனுடைய நீதி எல்லாம் அவனுக்கு அற்பமாக எண்ணப்பட்டது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, அவர் அன்பின் மூலமாக பவுலை தன் பக்கமாக ஈர்த்தார், தன்னுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தினார். அவன் எவ்வளவு பெரிய மோசமான பாவியாக இருந்தாலும், தன்னுடைய சுயநீதியை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தாலும், அந்த நீதி எல்லாம் வீண் என்று சொல்லிக்கொண்டு அவனை அப்படியே அரவணைத்தபடியால் அவன் எல்லாவற்றையும் அவன் அற்பமாக எண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவு வளர்கிறவனாக இருந்தான். இப்ப பகுத்தறிதல் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையிலே எது சரியானது எது உத்தமமானது என்பதை பகுத்தறிய வேண்டும். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு வேதபூர்வமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக உபதேசிக்கப்பட்டு வேதபூர்வமாக சிந்திக்கும்படியாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்தை உங்களுடைய கையிலே கொடுத்து, உங்களுடைய சொந்த மொழியிலே கொடுத்து நீங்கள் வாசிக்கும்படியாகவும், அதில் கிறிஸ்து வெளிப்பட்டு உங்களுடைய இருதயத்தில் செயல்படும்படியாகவும் எவ்வளவு வாய்ப்புகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பானது எது சரி எது தவறு எது உத்தமமானது என்பதை பார்ப்பதற்கு வேதத்தை அணுக வேண்டும். வேத அறிவு முக்கியமானதாக இருக்கிறது. ஏன் சபையில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துதலும் பகுத்தறிதலும் அவசியமாக இருக்கிறது என்றால், அறிவுபூர்வமான அன்பு கிறிஸ்துவை அறிகிறதலில் சபையை வளர்க்கிறது. அறிவுபூர்வமான அன்பும் கிறிஸ்துவை அறிகிற அறிவும் சபையை வளர்க்கிறதாக. அதனால சபையில அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சபையில ஏன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவை அறிதல் உத்தமமான வழியை தேர்ந்தெடுக்க நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. கிறிஸ்துவை அறிதல் எது சரியானது எது உத்தமமானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு வழிகாட்டுகிறதா இருக்கும். சபையில் அன்பு வெளிப்படும் போது பிரச்சனை மத்தியிலும் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டு உத்தமமானவைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை திருச்சபை கற்றுக்கொள்கிறதாக இருக்கிறது. உத்தமமானவைகளை ஒத்துக்கொள்ளத்தக்கதாக என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா சபையில இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒருவர் தவறு செய்து விட்டார் என்று வச்சுக்கோ, நான் தவறு செய்து விட்டேன், தவறுக்கு தக்க தண்டனையை நான் பெறாமல் தொடர்ச்சியாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியுது நான் ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டேன், ஒரு பாவம் செஞ்சுட்டேன், ஆனா அந்த பாவத்துக்கான தண்டனையை நான் பெறாமல் நான் அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது, நான் சந்தோஷமாக நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மனம் திரும்பி இருந்தாலும், பொதுவாக நான் எந்த ஒரு தண்டனையும் பெறாமல், பொதுவாக நான் எந்த ஒரு இடையூறும் ஆகாமல் நான் பாட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களை எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், செய்யறதையும் செஞ்சுட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க ஏன், இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஒரு விஷயத்துல நான் தவறா நடந்து கொண்டுட்டு அதுக்கு அவனுக்கு எப்படா தண்டனை கிடைக்கணும்னு காத்து கொண்டிருக்கிற சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய சமுதாயம். பவுல் அதை சொல்லல. எப்படி திருச்சபை மக்கள் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படி இவனுடைய வாழ்க்கையில நீதியை நடப்பிப்பது, எப்படி இவனுடைய வாழ்க்கையில தண்டனைக்குள்ளாக இவனை வழி நடத்துவது, எப்படி இவனை தவறு என்று குறை சாட்டுவது என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் அது போதிக்கவே இல்லை. வேதம் இதை போதிக்கிறது என்று பார்க்கும்போது ரோமர் 2:7 திருப்பி கொள்ளுங்கள். 7 நீங்கள் முதலாம் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். முதலாவது சொல்ற கடவுள் சொல்ற மலை பிரசங்கத்தில் அவருடைய நேரடியான போதனை, முதலாவது என்ன செய்யுங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது இல்லை. இயேசு கேட்கிற ஒரு அருமையான கேள்வி, ஏன் மற்றவனை நீதிக்குள்ளாகவே நீ நடப்பிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறாய்? மற்றவனை நீதிக்குள்ளாக மற்றவனை ஜட்ஜ்மெண்டலா நம்ம ஜட்ஜ் பண்றது மனுஷனுடைய கடமை அல்ல. அது மனுஷன் மேல் உழுந்த பாரம் அல்ல. அது தேவனே உங்களை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். தேவனே நீதியும் நியாயத்தையும் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மனிதன் மீது விழுந்த கடமை அல்ல. திருச்சபை அதை தவறாக புரிந்து கொண்டு மனிதன் மற்றவனை குற்றவாளியாக தீர்க்க அந்த கடமையை தன் மீது வைத்திருக்கிறது. அது தவறான செயல். அதுதான் நம்ம ரோமர் 2:1 பார்க்கும்போது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள். நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. பவுலும் அதே இயேசுவுடைய அதே போதனையை தான் திரும்பி மறுபடியும் சொல்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும் அந்த பொறுப்பை எந்த ஒரு மனிதனும் அவன் கையில எடுத்துக்கொள்ள கூடாது. எந்த ஒரு மனிதனும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அதை நடப்பிக்க கூடாது. நீதியை நடப்பிக்கிறதை விட எது உத்தமமானது? நீதியை நடப்பிக்கிறதை விட கிறிஸ்துவின் அன்பு உத்தமமானதாக இருக்கிறது. நீதியை நடப்பிக்கிறதை விட கிறிஸ்து மன்னித்த மன்னிப்பு உத்தமமானதாக இருக்கிறது. நீதியை நடப்பிக்கிறதை விட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துதல் உத்தமமானதாக இருக்கு. இது சரி, நீதியை நடப்பிப்பது சரி, வேதம் அதை சொல்லுகிறது. ஆனால் பவுல் இங்க என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தமமானவைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், உத்தமமானவைகளை பகுத்தறிய வேண்டும். இப்போ நீதியை நடப்பிக்கிறதா நாம் மன்னிக்கிறதா? இப்ப இங்க வேதம் இன்னொரு விஷயம் அழகா சொல்லுது, நீ மற்றவனை எப்படி குற்றம் சாட்டுகிறியோ அதே அளவின்படி நீனும் குற்றம் சாட்டப்படுவாய். இப்ப நான் உத்தமமானவனா இருக்கிறேன், நான் மற்றவனை குறை சொல்றேன் அப்படின்னா, அதே மாதிரி நானும் ஒரு நாள் குறை சாட்டப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேன். நானும் ஏதாவது ஒரு பாவத்துல விழுகும் போது மற்றவர்கள் என்னை குறை சாட்டுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்ப நான் என்ன பண்றது? இதுக்குதான் அன்பு அவசியமாக இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, வேத அறிவின்படியாக வேதத்துக்குள்ளாக வழிநடத்தப்பட்டு நான் எது உத்தமமானது என்று பார்க்கிறேன். எது உத்தமமானதாக இருக்குன்னு பார்க்கும்போது, கிறிஸ்து காட்டின அன்பும் கிறிஸ்து காட்டின மன்னிப்பும் உத்தமமானதாக இருக்கிறது. திருச்சபை மிக மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதியை நடப்பிக்கிறதை விட அன்பினால் கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் திருச்சபை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதனாலதான் அவர் சொல்றார், சபையில் அன்பு முறையாக வெளிப்பட வேண்டும். இப்ப முறையாக எப்படி வெளிப்பட வேண்டும்? அன்பு குருட்டாட்டம் உள்ளதல்ல. அன்பு குருட்டாட்டம் உள்ளதாக இருந்துச்சு இது தெரியாது. எப்படி அன்பை வெளிப்படுத்தணும்னு தெரியாது. எங்க அன்பை வெளிப்படுத்தணும் தெரியாது. ஏன் அன்பை வெளிப்படுத்தணும்னு தெரியாது. இப்ப முறைப்படுத்துகிறார். இப்ப முறைப்படுத்தும் போது அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், அது ஞானமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த ஞானம் எங்கிருந்து வர வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஞானம் வேதத்திலிருந்து வர வேண்டும். நாம் மற்றவர்களை குறை கூறாமல் உத்தமமான கிறிஸ்துவின் அன்பை நிலைநாட்ட வேண்டும். அவரை அறிகிற அறிவையும் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது சபையில் அன்பு அதிகமாக வளர்கிறதா இருக்கிறது. ஏன் அன்பை சபையில வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அன்பானது கிறிஸ்துவினுடைய ஞானத்தை இந்த திருச்சபையில தேடி அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உத்தமமானவைகளை பகுத்தறியத்தக்கதாக அந்த அன்பு நம்மளுக்கு உணர்த்துகிறது. அது நம்மளுக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. அன்போட ஒரு முக்கியமான குணாதிசயம், அன்பு எப்பொழுதும் உத்தமமானவைகளை தேடுகிறதாக கிடைக்கிறது. உத்தமமானதை தேடாதது அன்பல்ல, உத்தமமானதை தேடாதது போலியானது. அடுத்து இரண்டாவதாக, அன்பை ஏன் அன்பை சபையில் வெளிப்படுத்த வேண்டும்? இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றமாயிருக்கவும். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நம்முடைய அன்பானது நியாயம் தீர்க்கப்படுகிறதாக இருக்கிறது, அதனால் நான் முறையாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏன் அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் போது, இந்த திருச்சபையின் அன்பானது, இந்த விசுவாசிகளின் அன்பானது கிறிஸ்துவின் நாளில் நியாயம் தீர்க்கப்படுகிறதாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றார், உங்களுடைய அன்பானது துப்புரவானவர்களும் இடர்லற்றவர்களாகவும். ஆங்கிலத்துல பார்க்கும்போது பியூர் அண்ட் பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இரண்டாவது முறையாக கிறிஸ்துவினுடைய நாளை அவர் சொல்றார். இந்த ஜபத்துல 3-5 சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் உங்களை நடத்தி வருவார். அடுத்து 11 நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கு என்று. மறுபடியும் விசுவாசிகள் இடத்துல அவர் சொல்ற ஒரு காரியம், சபையானது ஒரு மிக திடமான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார், அந்த நம்பிக்கை நம்மளை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை மட்டுமே திருச்சபையை வளர செய்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுலுடைய ஜபத்தினுடைய முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, துப்புரவானவர்கள் இடரலற்றவர்கள் என்று சொல்லும் போது அது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. பூரணமான அன்பை வெளிப்படுத்த வேண்டும், எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சுத்தமான அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். பூர்ணமாக என்று சொல்லும் பொழுது அது சுத்தமாகவும் இடையூறற்றதாகவும் இருக்க வேண்டும். இப்ப பவுலுடைய நோக்கம் என்ன? அன்பின் நோக்கம் இந்த ஐக்கியத்தை இன்னும் முழுமையாக பலப்படுத்த வேண்டும். இப்ப ஏன் இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, ஏன் போல் இந்த இடத்துல ஜெபிக்கிறார், ஏன் அன்பையும் ஐக்கியத்தையும் குறித்து, அன்பையும் அறிவையும் குறித்து, அன்பையும் சுத்தத்தையும் குறித்து, இடரலையும் குறித்து பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, போல் திருச்சபையில இந்த அன்பானது முழுமையாக நம்முடைய ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பண்பானது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமாக இருக்கிறது. இப்ப பியூர் அப்படின்னு சொல்லும் போது அது சுத்தமாக இருக்கிறது, அது பூர்ணத்தை பேசுகிறது, எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் சுத்தமான அன்பாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், சபையில் பூர்ணமான அன்பிற்காக அவர் என்ன செய்யறார் அப்படின்னு பார்க்கும் போது, எந்த ஒரு களங்கமும் வஞ்சகமும் இல்லாமல் அன்பானது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சபையில அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அந்த அன்பானது நேர்மை உள்ளதாக, வஞ்சனை இல்லாமல், கலகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், அவர் சொல்றார், இடரலற்றவர்களாக, பிளேம்லெஸ், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும், இடைஞ்சல் செய்யாமல் இருக்க வேண்டும், சக விசுவாசிகளுக்கு இடையூறு செய்யாமல், இடைஞ்சல் உள்ளவர்களாக இல்லாமல் அவர்கள் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த இரண்டும், துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களும், இந்த இரண்டும் என்ன செய்யுது அப்படின்னா, அன்பின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. சுத்தமான அன்பும் மற்றவர்கள் இடைஞ்சல் இல்லாத ஒரு அன்பும் அது அன்பை இன்னும் அதிக அதிகமாக வளர செய்கிறது. அன்பில் வளர்கிற சபையின் குணாதிசயம் களங்கம் இல்லாமல் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது. உண்மையான அன்பு என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் 2 ஃபுல்லா பார்க்கப்படும். உண்மையான அன்பு மற்றவர்களுக்கு இடைஞ்சல் செய்யாமல், களங்கம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கிறது. உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், முதலாவது மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாமல், மற்றவர்களுக்கு களங்கம் செய்யாமல், அது சுத்தமானதா இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, இந்த அன்பானது நீங்கள் வெளிப்படுத்துகிறவங்களுடைய அன்பானது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே நியாயம் தீர்க்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையை குறித்து சுவிசேஷத்துல, வேதத்துல நீங்க முழுசா பார்க்கும் பொழுது, அவர் எப்போ வரார் என்று முக்கியத்துவம் குறித்து பேசவில்லை, அவர் எப்படி வருவார் என்று முக்கியத்துவம் குறித்து பேசவில்லை. அவர் வரப்போகிறார் உண்மை, அவர் வரும்போது நீங்க எப்படி உள்ள எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் பேசியிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் ஆயத்தமாயிருங்கள். எப்ப வரப்போறாருன்னு தெரியல, எப்படி வரப்போறாருன்னு தெளிவாக தெரியவில்லை, எந்த நாளில் வரப்போறார், எந்த சூழலில் வரப்போறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் வரப்போகிறார் என்பது உண்மை. அந்த அவருடைய வருகைக்காக விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தத்தை நாம் எப்படி பண்றோம் அப்படின்னா, அதை என்னுடைய அர்ப்பணிப்பின் ஒரு இதயத்தோடு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்தோடு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு பார்க்கும் போது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். அது அவருடைய புதிதான கட்டளையாக இருக்குது என்று பார்க்கிறோம். அந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த அன்பு அவர் பிதாவின் இடத்திலிருந்து பெற்ற அன்பு, அது குமாரன் வெளிப்படுத்திய அன்பு, அந்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. அந்த அன்பின் மூலமாக நீங்கள் அனைவரும் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஆயத்தப்படுதல். அதனாலதான் 25 அதிகாரத்தில் பார்க்கும் போது, அஞ்சு புத்தியுள்ள கணிகைகள், அஞ்சு புத்தியற்ற கணிகைகள், புத்தியுள்ள கணிகைகள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வரப்போகிறார் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். இந்த புத்தி இல்லாதவர்களோ, மணவாளன் வரப்போகிறார், நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தும் கூட அவர்கள் ஆயத்தமற்று காணப்பட்டார்கள். புத்தியுள்ள ஸ்திரீகளை பார்க்கும்போது, அவர்கள் பாத்திரத்திலும் எண்ணெய் வைத்திருந்தார்கள். ஏன் அந்த தீவட்டி அங்க முக்கியமாக இருக்குன்னு பார்க்கும்போது, அது பிரகாசமாக எரிகிறது, அது பாதுகாக்கிறது, அது மணவாளனை சுற்றிலும் அழகாக பிரகாசம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அது கள்ளர்கள் இடத்திலிருந்து மணவாளனை காப்பாற்றுகிறதாக இருக்கிறது. அது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் செய்ய தவறும் போது, அவர்கள் தன்னுடைய கடமைக்கு சரியான முறையிலே ஆயத்தமாகாத போது கதவு பூட்டியாயிற்று, கதவு அடைக்கப்பட்டது. அது யாரும் தட்டினாலும் திறக்க மாட்டார். மணவாளன் வந்து உங்களை அறியேன் என்று சொல்கிறார். இப்ப குறிப்பாக பார்க்கும்போது, கிறிஸ்துவின் நாளில் இந்த அன்பானது நியாயம் தீர்க்கப்படும். சரியான முறையில அன்பை வெளிப்படுத்தல அப்படின்னாலும் ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம். நான் என்னுடைய கடைசி காலகட்டத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறேன், நான் எப்போ சாக போறேன் அப்ப நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்ல முடியாது. நான் எப்போ சாக போறேன் எனக்கு தெரியாது, எப்போ இயேசு வரப்போகிறார் என்று தெரியாது. கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த அனுக்கிரக காலத்திலும், இந்த கிருபையின் காலத்திலும், கிறிஸ்து சொன்ன கட்டளையை ஆயத்தம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு, அன்பின் இருதயத்தோடு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்தவர்களாக, திருச்சபையில் அன்பை சுத்தமானதாகவும் இடர்களற்றதாகவும் வெளிப்படுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சபை எவ்வளவு நாள் இருக்கும், கிறிஸ்து எப்போ வரப்போறார், எப்போ நான் மரிக்க போறோம், எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாத இருக்கிற சூழ்நிலையில இயேசு போதிக்கிற காரியம் விழி, அவருடைய இரண்டாம் வருகை எப்பொழுது என்று தெரியாது. ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா, I have to practice that. நான் அன்பை தொடர்ச்சியா நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கும். திருச்சபையில கடைசி காலத்துல என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறேன்னு சொல்றது அது ஞானமற்ற பேச்சு. அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் வரும்போது போய் எண்ணெயை வாங்கிக்கலான்னு போனாங்க. போனவங்க தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதான் நடக்க போகுது. அன்பை இப்ப வெளிப்படுத்தல அப்படின்னா எப்பயுமே வெளிப்படுத்த முடியாது. அன்பை இப்ப சொல்லப்படுகிற இந்த கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த அனுக்கிரக காலத்துல திருச்சபையில நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், இந்த அன்பானது திருச்சபையில எப்பொழுதும் நடைமுறைக்கு வராது. கடவுள் மறுபடியும் நம்முடைய திருச்சபைக்கு சொல்கிற காரியம், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏன் என்றால், உங்களுடைய அன்பானது இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் தீர்க்கப்படுகிறதாக இருக்கிறது. அந்த அஞ்சு புத்தி உள்ள ஸ்திரீகளுக்கு அந்த மணவாளன் இரட்சகராக இருந்தார். அந்த அஞ்சு புத்தி இல்லாத ஸ்திரீகளுக்கு இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரிகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுக்கு இரட்சகராக இருக்க வேண்டுமா, அல்லது உங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்க வேண்டும்? நாம் ஆயத்தமானவர்களாக இருந்தோமே, ஆனால் அந்த மகிமை பொருந்திய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இரட்சகராக இருக்கிறார். நாம் ஆயத்தப்படாமல் புத்தியற்று காணப்பட்டோமே, ஆனால் அவர் நம்மளுக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவானவர்களும் இடர்லற்றாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போறார், அது உண்மையான சத்தியம். அதற்கென்று நாம் ஆயத்தப்பட திருச்சபை கண்டிப்பாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது. கடைசியாக, சபையில் ஏன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? 10 வசனத்தை பார்க்கும்போது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஏன் திருச்சபையில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது, அன்பை வெளிப்படுத்துவதனால் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் நீங்களும் நானும் திருச்சபையில அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, திருச்சபையில நீங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் போது திருச்சபையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10 31 ஆகியால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். பேசிக் திங் என்று சொல்றாரு, சாப்பிட்டாலும் சரி குடித்தாலும் சரி தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். மனிதன் படைக்கப்பட்டது என்னுடைய மெய்யான நோக்கம் என்ன, த சீஃப் எண்ட் ஆஃப் மேன் என்னது, மனிதன் எதற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் தேவனை மகிமைப்படுத்தும் வகைக்காக, அவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறான். மகிமைப்படுத்தும்படியாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியில் நிறைந்து, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியில் நிறைந்த அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது திருச்சபையிலே அவருக்கு மகிமையும் துதியும் உண்டாகுகிறது. எப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும் என்று பார்க்கும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவினால் பெறப்பட்ட நீதியின் அடிப்படையிலே வாழும் போது, அங்க பார்க்கிறோம் 10 இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளில் நிறைந்தவர்களாய், நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நாம் கிறிஸ்துவுக்குள் அவிசுவாசிகளாக இருக்கீங்க. யாரும் அவிசுவாசிகளை பற்றி பேசவில்லை, விசுவாசிகளை பற்றி பேசுகிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கோம், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கோம், தேவனால் அவருடைய நீதி நமக்கு உட்புகுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. உட்புகுத்தப்பட்ட அந்த நீதியை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அதுதான் அவங்க சொல்றார், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நம்முடைய மரம் அங்க கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்துவுடைய மரம் கிறிஸ்துவனுடைய கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. முதலாவது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, சங்கீதம் ஒன்ன பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை அங்க பவுல் பேசி இருக்கிறார். பிலிப்பியர் நிருபத்துல சங்கீதம் 1 பார்க்கும் பொழுது, 1 சங்கீதம் 3 அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதைதான் அங்க அடையாளப்படுத்துகிறார். இந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது நீர்காலங்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். அதுக்கு தேவையான எல்லா தண்ணியும் அங்க இருக்கு அப்படின்னா அது மரத்துல அருகே இருக்கு. அந்த மரத்துக்கு தேவையான எல்லாமே அந்த நதியில இருக்கு. அந்த நதியில சுத்தமான தண்ணி இருப்பதனால், அந்த மரத்துக்கு தேவையான எல்லாமே இருப்பதனால் அந்த மரமானது தொடர்ச்சியான தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் போதுமான நீதியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியை நமக்குள்ளாக உட்புகுத்தி இருக்கிறார். உட்புகுத்தி இருக்கும் போது அந்த நீதியின் கனியை நாம் வெளிப்படுத்தாமல் இருப்பது பாவமாக இருக்கிறது. அந்த நீதியின் கனியை நான் வெளிப்படுத்தாமல் இருப்பது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராமல், அன்பை போலியாக நான் வெளிப்படுத்தினேன் என்றால் அது கிறிஸ்துவனுடைய அன்பு அல்ல. நான் அன்பை உண்மையாக வெளிப்படுத்தும் போது மட்டுமே அது கிறிஸ்துவனுடைய அன்பாக இருக்கிறது. நான் மற்றவன் மீது நீதியை சாட்டுகிறவனாக இருக்கிறேன், நீதி செய்கிறவனாக இருக்கிறேன் என்றால் அது கிறிஸ்துவனுடைய அன்பு அல்ல. கிறிஸ்து என் மீது அந்த நீதியை சாட்டவில்லை, தாமே முன்வந்து அந்த நீதியை அவர் எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து தன்னுடைய மன்னிப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அதை வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருக்கும் போது மட்டுமே திருச்சபை தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதாக இருக்கிறது. இவர்களுடைய குணாதிசயத்தை, திருச்சபையோட குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது, அந்த நம்ம திருச்சபையினுடைய வாழ்வு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதியின் கனிகள் அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அந்த நீதியின் கனிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ, முதலாவது சொன்னே அன்பு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுதான் நீதியின் கனிகள். கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார், சமாதானத்தை கொடுத்தார், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுதான் நீதியின் கனிகள். இதுதான் கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த அந்த நீதியாக இருக்கிறது. கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெறப்பட்ட நீதி இதாக தான் இருக்கிறது. திருச்சபையில இந்த குணாதிசயம், இந்த ஆவியின் கனிகள் திருச்சபையிலே வெளிப்படும் போது தேவன் திருச்சபையிலே துதிக்கப்படத்தக்கவருமாக, மகிமைப்படத்தக்கவருமாக இருக்கிறார். திருச்சபை இதை செய்யல அப்படின்னா தேவன் திருச்சபையில மகிமைப்படவே மாட்டார். தேவனுக்கு ஏறெடுக்கிற துதி ஒன்றும் அவருடைய சமூகத்துக்கு கிட்டி சேராததாக இருக்கிறது. இங்க முழு திருச்சபையினுடைய குணாதிசயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, முழு திருச்சபையினுடைய குணாதிசயம், முழு திருச்சபையினுடைய வாழ்வு கிறிஸ்துவின் அன்பினால் ஊடுருவி கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இப்ப இந்த மூன்று வசனத்துல அவர் சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊடுருவி இருக்கணும். இப்ப நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்தம் இருக்கு, எங்க குத்தினா ரத்தம் வெளியே வருது, அதே போல கிறிஸ்துவனுடைய அன்பு நம்ம உடம்பு முழுக்க நமக்குள்ள ஊடுருவி இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம், அது உண்மையா இருக்கும், அது சுத்தமா இருக்கும், மற்றவனுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும், அது நீதியை சாட்டுகிறதாக இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் மன்னிப்பையும் கொடுக்கிறதாக இருக்கும். அப்பொழுது தேவன் திருச்சபையிலே துதிக்கப்படத்தக்கவரும் மகிமைப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். சபை முழுவதும் விசுவாசிகள் வாழ்வு முழுவதும் கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். உங்களுடைய லைஃப் முழுசா கிறிஸ்துவோடைய அன்பு அப்படியே உங்களை அதுதான் ரூல் பண்ணும், கிறிஸ்துவோடைய அன்பு மட்டும் தான் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும். அப்ப அதுக்கு ஒரு செயல்முறை, இட்ஸ் அ ப்ராசஸ், இது உடனே வந்துடாது, நாளைக்கே நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம அஞ்சாம் வசனத்துல சொல்றார், உங்களில் நற்கிரியை செய்ய தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை முற்றுமுடிய நடத்தி வருவார் என்று நம்பி, இந்த அன்பை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்கிவிட்டார், இந்த ஐக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலேயே தொடங்கிவிட்டார். அன்னைக்கு நேரத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய பாவத்தையும் பார்க்கும்போது, என்னையால் அன்பு செலுத்த முடியாது, என்னையால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி நாம் என்னுடைய சுயத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நான் தோற்று போய் விடுகிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பை பார்க்கும் போது, அவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும், அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது திருச்சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான காரியம், நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய அன்பினால் ஊடுருவ வேண்டும். நாம் அனைவரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நாம் எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். எது சரி எது எது உண்மையானது என்பதை நாம் சரியான முறையிலே தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு தேவனுடைய ஞானமும் தேவனுடைய அறிவும் அவசியமாக இருக்கிறது. அது இந்த வேதத்தில் இருக்கு. இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த வேதத்துக்கு நான் கட்டுப்பட்டு வாழும் போது, இந்த வேதம் என்னுடைய இதயத்தை ஆளும் போது, நான் உத்தமமானவைகளை பகுத்தறிகிறார், உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்கிற ஒரு மனிதராக இருக்கிறேன். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும். இப்ப நம்ம கடைசியாக நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் திருச்சபையில் அன்பானது முறையாக வெளிப்பட வேண்டும், ஏன் முறையாக வெளிப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது அன்பு உண்மையை தேடுகிறதாக இருக்கும், இரண்டாவது அன்பு உண்மையானதும் அது சுத்தமானதும் இடைஞ்சல் இல்லாமல் இருப்பதாக இருக்குது. இந்த நம்முடைய அன்பானது இயேசுவினுடைய இரண்டாம் வருகையிலே நியாயம் தீர்க்கப்படுகிறதாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் அப்படின்னா வேதம் சொல்லியபடி வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஆயத்தப்பட முடியும். கடைசியாக ஏன் அந்த திருச்சபையில அன்பை வெளிப்படுத்தணும்னா, இந்த திருச்சபையில தேவனுக்கு துதியும் மகிமையும் உண்டாக வேண்டும். ஏன் துதியும் மகிமையும் உண்டாக வேண்டும் என்று பார்க்கும்போது, மனிதனுடைய மிக பிரதானமான நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மகிமைக்காக தான் வாழ வேண்டும். திருச்சபையாகவும் சரி தனிப்பட்ட வாழ்வுனாலும் சரி, தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே வாழ நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய நோக்கத்தை மறந்து விடாமல் நாம் இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக அன்பில் பெருகிறவனாக உறவில் ஐக்கியப்படுகிறவனாக இந்த ஐக்கியத்தை இன்னும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக கட்டுகிறவனாக உறவு பெறப்படும் போது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மனிதனாக சந்தோஷம் வெளிப்படும் போது திருச்சபையிலே தேவனை மெய்யான முறையிலே ஆராதிக்க முடிகிறதா இருக்கிறது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செக் பண்ணி, இப்ப நம்மளுடைய திருச்சபை வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் செக் பண்ற ஒரு சிச்சுவேஷன், நிஜமாவே இந்த திருச்சபையில தேவன் மகிமை பெறாரா, நிஜமாவே என்னுடைய வாழ்க்கையில தேவன் மகிமை பெறாரா, நிஜமாவே நான் இந்த அன்பை வெளிப்படுத்துறேனா, நிஜமாவே என்னுடைய அன்பு உண்மை உள்ளதாக இருக்கிறதா, நிஜமாகவே என்னுடைய அன்பு உண்மையை தேடுகிறதாக இருக்கிறதா. இதுதான் இந்த பிலிப்பிய திருச்சபைக்கு பவுல் ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பவுல் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக எடுக்கிறார். ஏன்னா இத எந்த ஒரு மனுஷனாலும் பூர்ணமா செய்ய முடியாது. எந்த ஒரு மனுஷனாலையும் பூர்ணமா செய்ய முடியாது. முதலாவது அந்த பவுல் என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது அதை தேவனுடைய சமூகத்துல சொல்றார். இந்த ஜெபத்தின் அடிப்படையில தான் 1 பன்னெண்டாம் வசனத்திலிருந்து 4 கடைசி வரைக்கும், 4 கடைசி வசனம் வரைக்கும் இந்த அடிப்படையில தான் வரப்போம். 2 பார்க்கும்போது இந்த சுத்தமான அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து உண்மையானவைகளை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு எப்படி மற்றவர்களுக்கு இடைஞ்சல் செய்யாமல் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் இந்த அன்பை மையமாக வைத்துதான், கிறிஸ்துவினுடைய அன்பை மையமாக வைத்துதான் உறவு பலப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த உறவு அவருக்குள்ளாக பலப்பட்டபடியினால், அந்த உறவை அவர் நடைமுறைப்படுத்தினபடியால், அந்த உறவுக்குள்ளாக அவர் வாழ்ந்தபடியால், அந்த உறவுக்குள்ளாக அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தபடியனாலதான் சொல்றார், சிறையில உட்கார்ந்துட்டு சொல்றார், கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்ற. அவர் அங்க சந்தோஷமா இருக்கிறனாலதான், தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தபடினால்தான், தான் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் உணர்ந்தபடினால்தான், தன்னுடைய விசுவாசத்தை அவர் உணர்ந்தபடினால்தான் அவர் இவ்வளவு தைரியமாக சொல்றார். அதனாலதான் திருச்சபைக்கு சொல்றார், நீங்கள் ஏன் நான் நீங்க என்ற கேட்டதையும் நான் உங்கள் இடத்துல நடைபெற்றதையும் நீங்கள் பின்தொடருங்கள் என்று தைரியமாக சொல்றார். இப்ப திருச்சபைக்கு சொல்லப்படுகிற காரியம், சத்தியத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் சத்தியத்தை நடைமுறைப்படுத்துங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து வாராங்க.